நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் குலசேகரம் சஞ்சயன்.
இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய அரசின் கொள்கைகள் பூர்வீக குடிமக்களின் சிறுவர்களையும் குழந்தைகளையும் பெற்றோர்களிடமிருந்து பிரித்துவிட வழி செய்தது. அந்த சிறுவர்களும் குழந்தைகளும் திருடப்பட்ட தலைமுறையினர் என்று அறியப்படுகிறார்கள். அவர்கள் நினைவாக யன்குன் சஞ்சரா என்ற பூர்வீக தேசத்து மூத்தவர் பாப் ராண்டல் பாடிய பாடலின் சில வரிகள்.
Between her sobs, I heard her say, "Policemen, take my baby away from white man boss. That baby I have. Why he let him take baby away?"
திருடப்பட்ட தலைமுறையினரை நினைவு கூறவும் பூர்வீக மக்கள் தவறாக நடத்தப்பட்டதை உணர்த்தவும் 1998 முதல் மே 26 தேசிய மன்னிப்பு தினமாக அவதானிக்கப்படுகிறது. அவர்களை வீட்டுக்கு திரும்ப வைப்போம், பிரிங்கிங் தெம் ஹோம் என்ற அறிக்கை 1997 மே 26 நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நில இழப்பு மற்றும் தவறான முறையில் நடத்தப்பட்டமை குறித்து பூர்வீக மக்களின் எதிர்ப்பு நாள் 1938 உருவானது. ஆஸ்திரேலியாவின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பூர்வீக குடிமக்களின் வாய்வழி வரலாறுகள், கலை, பாடல் மற்றும் சுயசரிதைகளில் குழந்தைகள் பிரித்துச் செல்லப்பட்டமை தொடர்ச்சியான கருப்பொருளாக காணப்பட்டது. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிறுவர்களும் குழந்தைகளும் குடும்பங்களிலிருந்து கட்டாயமாக பிரிக்கப்பட்டமைக்கு அரசின் கொள்கைகள்தான் காரணம் என்பதை பீட்டர் ரீட் என்ற கல்வியாளர் ஆவணப்படுத்தி அப்படி பிரிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்டோலன் ஜெனரேஷன்ஸ், திருடப்பட்ட தலைமுறையினர் என்ற பெயரை கொடுத்தார். பிரிக்கப்பட்ட குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்க உதவும் வகையில் லிங்க் அப் என்ற அமைப்பை கரோல் எட்வர்ட்ஸ் என்பவருடன் இணைந்து பீட்டர் ரீட் நிறுவினார். 1990 செக்ரட்டேரியேட் ஆஃப் நேஷனல் அபரிஜினல் அண்ட் ஐலாண்ட் சைல்ட் கேர் என்ற பூர்வீக குடிமக்களின் குழந்தை பராமரிப்பு செயலகம் உள்ளிட்ட முக்கிய உள்நாட்டு நிறுவனங்களின் உதவியுடன் திருடப்பட்ட தலைமுறையினர் குறித்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது லிங்க் அப் என்ற குழு. டாவின் நகரில் 1994 கோயிங் ஹோம் கான்ஃபரன்ஸ் என்ற மாநாட்டையும் நடத்தி பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது குடும்பங்கள் மற்றும் சேவை வழங்குபவர்களை ஒரே மேடையில் அவர்களின் பிரச்சினைகளை பேச வைத்தது. பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு குழந்தைகள் அவர்களது குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டது தொடர்பான தேசிய விசாரணையை நடத்த அப்போதைய சட்ட அமைச்சர் அட்டர்னி ஜெனரல் மைக்கேல் லவாக் 1995 ஒரு விசாரணை குழுவை நியமித்தார். தனிநபர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை பிரிப்பதனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மற்றும் தொடர்ச்சியான விளைவுகளை ஆராயவும், பதிலளிக்கும் வகையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடையாளம் காணவும், சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை மாற்றுவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்கவும், குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கவும், இல்லையெனில் பிரிவினால் ஏற்படும் இழப்புகளை சமாளிக்கவும், பிரிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை நியாயப்படுத்த மற்றும் அதன் தன்மைகளை கண்டறியவும், பாதிக்கப்பட்ட பூர்வீக குடிமக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பராமரிப்பை பாதிக்கும் தற்போதைய சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை ஆராயவும் அந்த விசாரணை முனைந்தது. 1995 டிசம்பர் மாதம் முதல் 1996 அக்டோபர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அனைத்து தலைநகரங்களிலும் பல பிராந்திய மையங்களிலும் ஆதாரங்களை திரட்டியது இந்த விசாரணை குழு. மொத்தமாக 7,777 சமர்ப்பிப்புகளை பெற்றது. அதில் பூர்வீக குடிமக்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து 535, தேவாலய அமைப்புகளிடமிருந்து 49, அரசாங்கத்திடமிருந்து 7 சமர்ப்பிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஒரு பானை சோறிற்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட பல கதைகளுக்கு ஷீலா ஹம்ஃப்ரீஸின் கதை போதுமானது என நம்புகிறோம்.
The story I'm going to tell you today is not a very pretty one. It's about my childhood, thousands of children have been into orphanages institution across Australia. At the age of 8, never committed a crime. We were arrested, we were handcuffed, and we were taken. The only time I can remember being with mum and dad is 3 months of my life. Many times as a child, I tried to take my life. It was easy, I could have thrown myself down the stairwells. The orphanage wasn't a very nice place to be in. We weren't orphans. We had family. We had mum and dad. The reason we were taken away, the colour of our skin. We were placed in that orphanage and forgotten.
1997 ஆண்டு மே 26 நாள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரிங்கிங் தெம் ஹோம், அவர்களை வீட்டுக்கு திரும்ப வைப்போம் என்ற அறிக்கையில் திருடப்பட்ட தலைமுறையினரிடம் ஆஸ்திரேலிய அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தது. ஆனால் வரலாற்றில் பின்னோக்கி பார்த்து தான் செயற்பட மாட்டேன் என்றும் மன்னிப்பு கூற முடியாது என்றும் அப்போதைய பிரதமர் ஜான் ஹவர்ட் மறுத்துவிட்டார்.
Not because I didn't understand that there'd been a lot of injustices, not because I didn't realise that they were a disadvantaged people, and they were and are, and that's a fact of life. I didn't accept the conclusion of the Bringing Them Home report that genocide had been practised against the Indigenous people. I didn't believe genocide had taken place, and I still don't.
கடந்த கால தலைமுறையினரின் நடவடிக்கைகளால் பூர்வீக மக்கள் அநியாயங்களை அனுபவித்தமைக்கு ஆழமான மற்றும் நேர்மையான வருத்தத்தை பிரதமர் ஜான் ஹவர்ட் 1998 ஆண்டு ஆகஸ்ட் 26 நாள் வெளிப்படுத்தினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவரான கிம் பீஸ்லி ஜான் ஹவர்டின் வருத்தத்தை நிராகரித்து பாரபட்சமில்லாத மன்னிப்பு கோர வேண்டும் என்று முன்மொழிந்தார். ஆனால் அது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறவில்லை. அதன் விளைவாக அரசியல் அங்கீகாரம் இல்லாத நிலையிலும் மன்னிப்பு தினம் என்ற கருத்து பரவலாக்கப்பட்டது. தேசிய மன்னிப்பு தினம் என்று அவதானிக்கும் பிரபலமான இயக்கம் உருவானது. விருப்பத்திற்கு எதிராக தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக சிறுவர்கள் அவர்களது சொந்த வீடுகளிலிருந்து அகற்றப்பட்டது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் குடும்பங்கள் மற்றும் பூர்வீக சமூகங்கள் மீதான அதன் தாக்கத்தை பரந்த பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் இந்த நாள் வருடாந்திர நினைவு நாளாக அவதானிக்கப்படுகிறது. ஊதாநிற செம்பருத்தி இந்நாளின் உத்தியோக சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா முழுவதும் பரவலாக காணப்படுவதாலும் உயிர் பிழைத்தவர்களை நினைவுபடுத்த அதன் நிறம் இரக்கத்தையும் ஆன்மீக குணத்தையும் குறிப்பதாலும் ஊதாநிற செம்பருத்தியை தேர்ந்தெடுத்ததாக பல பூர்வீக பின்னணி கொண்ட சிறுவர்களுக்காக சேவையாற்றி வரும் கிம்பலி ஸ்டோலன் ஜெனரேஷன் அபரிஜினல் கார்பரேஷன் சொல்கிறது. 2008 ஆண்டு பிப்ரவரி 13 நாள் அன்றைய பிரதமர் கெவின் ரெட் திருடப்பட்ட தலைமுறைக்கு நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். முதன்முறையாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் திருடப்பட்ட தலைமுறைக்கு மன்னிப்பு கோரிய சம்பவம் இதுவேயாகும்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் குலசேகரம் சஞ்சயன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.